ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சந்திரநாகூரில் மோதிலால் ராய் அவர்களால் வரவேற்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டார் என்பதை சென்ற வாரம் நாம் பார்த்தோம். இந்த வாரம் அவர் எவ்வாறு பாண்டிச்சேரி வந்தடைந்தார் என்பதை பார்க்கலாம். 1910 மார்ச் மாதம் 3வது வாரமாக இருக்கலாம். ஸ்ரீ அரவிந்தருக்கு தான் உள்ளிருந்து பெற்ற ஆதேசத்தினால் பாண்டிச்சேரி செல்ல முடிவெடுத்தார். 1920 அவர் ஒரு சீடருக்கு எழுதிய கடிதத்தில் பாண்டிச்சேரி இஸ் மை கேவ் ஆஃப் தபஸ்யா என குறிப்பிட்டுள்ளார். பாண்டிச்சேரி செல்ல முடிவெடுத்ததை பற்றி கூறும்பொழுது, வழக்கு நடந்து கொண்டிருந்த பொழுதே நான் ரகசியமாக சந்திரநாகூருக்கு சென்றுவிட்டேன். சில நண்பர்கள் என்னை பிரான்சிற்கு அனுப்ப நினைத்தார்கள். அடுத்து நான் என்ன செய்வது என்று எண்ணியிருக்கையில் பாண்டிச்சேரிக்கு செல்லும்படி எனக்கு ஆணை வந்தது. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சந்திரநாகூரை விட்டு புறப்படும் நேரம் வந்தது. ஸ்ரீ அரவிந்தர் சந்திரநாகூரை விட்டு புறப்பட எல்லாம் தயாராக இருந்தது. மார்ச் மாதம் 31 1910 அன்று அதிகாலை அவர் மோதிலால் ராயை வரும்படி அழைத்திருந்தார். மோதிலால் ராய் பகவானை போராய் சந்திதோலா கட்டில் சந்தித்தார். நான் அவரை பார்க்க அங்கு சென்றபோது அவர் ஆற்றங்கரையில் என் வருகைக்காக நின்று கொண்டிருந்தார். நான் அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினேன். அவர் தன் கரங்களை என் தலைமீது வைத்து, நீ விரும்பியது நிறைவேறும், உன்னுடைய யோக சாதனையை தொடர்ந்து செய், கவலைப்படாதே என்றார். பிறகு, நான் புறப்படுகிறேன், மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறினார். 1910 பிப்ரவரி மாதம் கடைசி வாரமாக இருக்கலாம். மோனி என்று அழைக்கப்பட்ட சுரேஷ் சக்கரவர்த்திக்கு ஸ்ரீ அரவிந்தரிடமிருந்து சிறு கைச்சீட்டு ஒன்று வந்திருந்தது. அதில் மோதிலால் கல்கத்தாவில் இருந்த சுகுமார் மித்ராவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அவரை பாண்டிச்சேரிக்கு சென்று ஸ்ரீ அரவிந்தர் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யும்படி அதில் கண்டிருந்தது. இந்தியா என்ற பெயரில் ஒரு தமிழ் வார இதழ் பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்தது. சீனிவாசாச்சாரி என்பவர் தீவிரவாத குழுவோடு தொடர்புடையவர். நம் மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவருடன் பணி செய்து கொண்டிருந்தார். கிருஷ்ணமாச்சாரி என்பவர் அதன் பங்குதாரர். இந்தியா பத்திரிகை சுதேசி இயக்கத்தை, புரட்சி சிந்தனையை ஆதரித்து வந்தது. மோனி மார்ச் 28 கல்கத்தாவில் இருந்து புறப்பட்டு மார்ச் 31 அன்று பாண்டிச்சேரி வந்தடைந்தார். பாண்டிச்சேரியில் மண்டையம் ஸ்ரீனிவாசாச்சாரி என்ற பிரமுகரிடம் கொடுப்பதற்கு ஓர் அறிமுக கடிதத்தையும் மோனி தன்னுடன் கொண்டு வந்திருந்தார். மோதிலாலின் கடிதம் கிடைத்ததும் சுகுமார் நரேந்திரகுமார் என்பவரை சஞ்சீவினி அலுவலகத்திற்கு வரும்படி சொன்னார். நாகேன் நவகாளியைச் சேர்ந்த ஒரு தேசிய கட்சி தொண்டர். சுகுமார் நாகேனிடம் 2 ட்ரங்க் பெட்டிகளை கொடுத்து அவைகளை அவர் தங்கியிருந்த விடுதிக்கு கொண்டு போகச் சொன்னார். அடுத்த நாள் சுகுமார் நாகேனிடம் 2 பெயர்களை கொடுத்து அந்த பெயர்களில் கொழும்புவுக்கு 2 2ஆம் வகுப்பு டிக்கெட்டுகள் வாங்கச் சொன்னார். அந்த 2 பெயர்களும் சஞ்சீவினி சந்தாதாரர் பட்டியலிலிருந்து எடுக்கப்பட்டவை. போலீசார் விசாரித்தாலும் அவை உண்மையான ஆட்களின் பெயர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அப்படி செய்தார்கள். கொழும்புவிற்கு டிக்கெட் எடுத்த காரணம் போலீசார் சந்தேகப்பட்டு விசாரணைகள் நடத்தினால் அவர்கள் பாண்டிச்சேரிக்கு பதில் கொழும்புவில்தான் விசாரணை நடத்துவார்கள் என்பதாகும். 2 பேரும் ஒன்றாக பயணம் செய்வதற்காக 2 பேர் தங்கக்கூடிய ஓர் அறையை ரிசர்வ் செய்ய சுகுமார் நாகேனிடம் சொல்லியிருந்தார். இத்தனை கவனமாக காரியங்கள் செய்யப்பட்டும் திட்டம் சிறிது தவறிவிட்டது. ஸ்ரீ அரவிந்தர் அவருடைய சாமான்களை எடுக்கவும் அவருடன் கூட பாண்டிச்சேரி போக வேண்டிய விஜயை தேடி பிடிக்கவும் கல்கத்தா போக வேண்டியதாயிற்று. அவர்கள் கல்கத்தா துறைமுகத்திற்கு வந்தபோது பிரிட்டிஷ் மெடிக்கல் ஆபீசரிடமிருந்து உடல்நலச் சான்றிதழ்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள். மருத்துவ அதிகாரி கப்பலில் தனது வேலையை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு போய்விட்டபடியால் அவர்கள் மீண்டும் நகரத்திற்கு போய் டாக்டரை கண்டுபிடித்து தேவையான சான்றிதழ்களை பெற வேண்டியதாயிற்று. சான்றிதழ்கள் ஜோதீந்திரநாத் மித்ரா, பக்கிம் சந்திர பாசக் ஆகிய பெயர்களில் வாங்கப்பட்டன. மெடிக்கல் ஆபீசர் ஸ்ரீ அரவிந்தர் மிக தூய ஆங்கிலத்தில் பேசியதை கேட்டு தமது வியப்பை தெரிவித்த போது ஸ்ரீ அரவிந்தர் தாம் இங்கிலாந்தில் கல்வி கற்றதாக சொன்னார். 11 மணிக்கு ஸ்ரீ அரவிந்தரும் விஜயும் கப்பலுக்கு வந்து தங்களுக்காக ரிசர்வ் செய்யப்பட்டிருந்த இரண்டு பேருக்கான அறையில் போய் தங்கினார்கள். 1910 April 1 அதிகாலையில் SS டூப்ளே கப்பல் கல்கத்தாவை விட்டு புறப்பட்டது. மனிதகுல வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டது. April 4 4 பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பாண்டிச்சேரி வந்து சேர்ந்தார். மனித குலத்திற்கே ஒரு புதிய சகாப்தம் பிறந்தது. பகவான் பாண்டிச்சேரி வந்த மாதம், நாள், மணி எல்லாம் 4 என்ற எண்ணாக இருக்கிறது. மறைஞான குறியீட்டின்படி 4 எனும் எண் தூலத்தில் அதிமன சித்தியை குறிக்கும். கல்கத்தாவிலிருந்து புறப்பட்டதன் பின் அவர் அரசியலிலிருந்து விலகினார். பிற்காலத்தில் ஸ்ரீ அரவிந்தரிடம் அவர் ஏன் அரசியலை விட்டு விலகினார் என்று கேட்கப்பட்ட போது அவர் இவ்வாறு கூறினார், என்னால் இதற்கு மேல் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதற்காக நான் அரசியலிலிருந்து விலகவில்லை. அப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு இருந்ததே இல்லை. எனது யோகத்தில் எந்த குறுக்கீடும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே நான் இதிலிருந்து வெளியே வந்தேன். மேலும் இவ்விஷயத்தில் ஒரு மிக தெளிவான தெய்வ ஆணை எனக்கு கிடைத்தது. அதனால்தான் அரசியலுடனான என்னுடைய தொடர்பை முற்றிலுமாக துண்டித்து கொண்டேன். ஆனால் அவ்வாறு செய்யும் முன் அங்கு நான் தொடங்கி வைத்த வேலை முன்கூட்டியே தீர்மானித்திருந்த விதத்தில் மற்றவர்களால் இப்பணி தொடரும் என்பதை என்னுள்ளே அறிந்த பின்தான் நான் இதை செய்தேன். நான் துவங்கிய இந்த இயக்கம் நான் அங்கு நேரடியாக இல்லாமலேயே நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதை உள்ளறிவால் அறிந்தேன். என்ன செய்வதென்று தெரியாமல் நம்பிக்கை இழந்துவிட்ட காரணத்தாலோ அல்லது அந்த முயற்சியினால் எந்த நன்மையும் ஏற்படாது, தோல்வி நிச்சயம் என்று எண்ணியதாலோ நான் அரசியலை விட்டு விலகவில்லை. மேலும் அவர் அலிப்பூர் சிறையில் 12 இருந்தபோது அந்த முழு காலமும் யோக பயிற்சியில் தான் கழிந்தது. அவருடைய அக ஆன்மீக வாழ்க்கை அவரை ஒரு முழுமையாக ஒருமுனைப்பில் தியானத்தில் கழிப்பதற்கு அவரை வற்புறுத்தியது. எனவே அவர் அரசியலில் இருந்து சிறிது காலமாவது விலகியிருப்பது என முடிவெடுத்தார். அரசியல் களத்தில் இறங்கினால் அவர் தம்முடைய ஆன்மீக பணியை தியாகம் செய்ய வேண்டியதிருக்கும் என்பதால் அரசியலில் ஈடுபடுவது என்பது அவருக்கு இயலாத காரியம் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். இந்திய நாட்டிற்கு அவருடைய ஆன்மீக உதவி இருக்கும் என்றும் தனிப்பட்ட முறையில் இதற்காக ஆர்வமுறுபவர்களுக்கு இது வழங்கப்படும் என்கிறார். இந்த உதவி தொடரும் என்றும் தேவைப்பட்டால் அதிகரித்துக் கொள்ளவும் தயார் என்கிறார். ஒரு நிலையான பலனை பெற அல்லது ஒரு பரந்த பலனை பெற எழுத்து மூலமான செய்திகள் மட்டுமே போதாது என்பது அவருடைய எண்ணம். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பாண்டிச்சேரி வந்தது இறைவனின் ஆணைப்படி தன்னுடைய யோகத்தை தொடர்வதற்காகவே என்பதை நாம் அறிந்தோம். அவர் ஆன்மீகத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார், அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்தினார் என்பதை சுருக்கமாக அவருடைய சொற்களாலேயே இங்கு பார்க்கலாம். எனக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்ததில்லை. நான் ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டேன். மெய்ப்பொருளியலை புரிந்து கொள்ளும் திறன் எனக்கு இல்லை. ஆனால் நான் ஒரு தத்துவவாதியாக முன்னேறினேன். எனக்கு ஓவியம் பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் யோகத்தின் மூலமாக அதை அறிந்தேன். என்னுடைய இயற்கை எதுவாக இருந்ததோ அதிலிருந்து எதுவாக இல்லையோ அதுவாக மாற்றிக்கொண்டேன். நான் இதை ஒரு குறிப்பிட்ட வகையில் முறையில் செய்தேன், அற்புதத்தால் அல்ல. மேலும் அதற்கு என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதை காட்டவே இதை செய்தேன். என்னுடைய எந்த சுய தேவைக்காகவும் நான் இதை செய்யவில்லை. அல்லது குறிப்பிட்ட எந்த ஒரு செயல்முறையும் ப்ராசஸ் இல்லாமல் அற்புதமாக இதை நான் நிகழ்த்தவில்லை. இது இவ்வாறு இல்லை என்றால் பின்பு என்னுடைய யோகம் உபயோகமற்றது, என்னுடைய வாழ்க்கையே ஒரு பிழை என்று சொல்வேன். இதை நானாகவே செய்துவிட முடியாது. அவர் இதை கிருஷ்ணன் மற்றும் தெய்வீக சக்தியின் உதவியாலுமே செய்தார். மனிதர்களும் இதில் எனக்கு உதவினர் என்று எழுதுகிறார். பாண்டிச்சேரியில் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய வாழ்க்கையை நாம் இனி பார்க்கவிருக்கிறோம். நமக்கெல்லாம் அருளை வாரி வாரி வழங்கிய அந்த அவதார புருஷன் அன்னையுடன் இணைந்து இவ்வுலகிற்காகவும் மனித இனத்திற்காகவும் தவம் செய்து இப்புவிக்கு அதிமன சக்தியை கொணர்ந்து இவ்வுலக வாழ்வை இறைவாழ்வாக மாற்றும் பொருட்டு தன்னையே தியாகம் செய்த அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை தொடர்ந்து பார்க்கலாம். 31 அன்று பாண்டிச்சேரி வந்து சேர்ந்த மோனி மண்டையம் ஸ்ரீனிவாசாச்சாரியரை சந்தித்தார். அவர் தான் கொண்டு வந்திருந்த பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் கடிதத்தை அவரிடம் கொடுத்தார். முதலில் மோனி கல்கத்தா போலீசால் அனுப்பப்பட்ட ஒற்றனாக இருக்குமோ என சந்தேகித்தார். ஆனால் மோனி ஸ்ரீ அரவிந்தர் தங்குவதற்கு பொருத்தமான ஒரு வீடு பார்க்க வேண்டும் என்று கேட்டபோது அதற்கு அவர் எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. ஆனால் மோனி ஸ்ரீ அரவிந்தர் வரும் நாளை சொன்னபோது அவர் அவரை நம்பினார். இத்தகைய மகத்தான தலைவருக்கு ஒரு பொது வரவேற்பிற்கு ஏற்பாடு செய்ய நினைத்தார் சீனிவாசாச்சாரியார். ஆனால் மோனி ஸ்ரீ அரவிந்தர் இங்கு வரும் விஷயம் பரம ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது என்றும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஏஜென்ட்களின் தொல்லையை தவிர்க்க அவர் கண்டிப்பான தனிமையில் வாழ விரும்புவதாகவும் சொல்லி அந்த ஏற்பாட்டை தடுத்துவிட்டார். ஆகவே மோனியும் ஸ்ரீனிவாசாச்சாரியும் மட்டுமே ஸ்ரீ அரவிந்தரை வரவேற்க துறைமுகத்திற்கு போனார்கள். இருவரும் கப்பலில் ஸ்ரீ அரவிந்தரை சந்தித்தனர். அவருடன் தேநீர் அருந்திய பின் சாமான்களை எடுத்துக்கொண்டு கோமுட்டி செட்டி தெருவில் உள்ள சங்கர செட்டியார் வீட்டின் இரண்டாவது மாடியில் தங்கினார்கள். அக்டோபர் வரை அவர்கள் அதே வீட்டில் இருந்தார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் சுவாமி விவேகானந்தர் புதுவைக்கு வந்திருந்த போது இதே வீட்டில்தான் தங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ அரவிந்தர் பெரும்பாலும் தமது அறையிலேயே இருப்பார். இரண்டாவது மாடியில் குளிப்பதற்கு வசதி இல்லாததால் ஒவ்வொரு நாளும் குளிப்பதற்காக மட்டும் அவர் கீழே வருவார். அவர்கள் சுமார் 6 மாத காலம் அந்த வீட்டில் சங்கர செட்டியாரின் விருந்தினராக தங்கியிருந்தார்கள். முழு அஞ்ஞாதவாசம்தான். முதல் 3 மாதங்கள் மோனியும் விஜயும் அவர்களுடைய அறைகளை விட்டு வெளியே வரவே இல்லை. அதன்பின் ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் வெளியே போவதற்கு அனுமதி கொடுத்தார். அக்டோபர் மாதத்தில் சௌரின் போஸும் நவம்பர் மாதத்தில் நொளினிகாந்த குப்தாவும் அவருடன் இணைந்தார்கள். ஸ்ரீ அரவிந்தர் கல்கத்தாவை விட்டு புறப்பட்டு 1 வாரத்திற்குள் பாண்டிச்சேரிக்கு வந்துவிட்ட செய்தி அரசாங்கத்திற்கு தெரிந்தது. இந்த செய்தி அவருடைய தேசிய கட்சி தொண்டர்களுக்கு தெரிய வந்தபோது தொடர்ந்து அரசியலில் அவருடைய வழிகாட்டுதலை வேண்டி அவர்கள் கடிதம் எழுதினார்கள். இந்தியாவை விடுதலை செய்யும் பொறுப்பை ஸ்ரீ கிருஷ்ணன் எடுத்துக்கொண்டு விட்டான் என்று அவர் அவர்களுக்கு பதில் எழுதிவிட்டார். ஸ்ரீ அரவிந்தர் 1910 பாண்டிச்சேரிக்கு வருவதற்கு முன்பே பெரும்பாலான ஆன்மீக அனுபவங்களை பெற்றுவிட்டார். லேலையுடன் தியானம் செய்தபோது மோன பிரம்ம சித்தியையும், பம்பாய்க்கு சென்றிருந்த போது நிர்வாண அனுபவத்தையும், அனைத்திலும் உயிர் உயிரற்ற என்ற அனைத்து பொருட்களிலும் உறைபவன் அந்த வாசுதேவனே என்னும் அனுபவத்தையும் அலிப்பூர் சிறையில் பெற்றார் என்பதை நாம் பார்த்தோம். இப்பொழுது பாண்டிச்சேரியில் அவர் தன்னுடைய யோகத்தை தொடங்கவிருக்கிறார். பாண்டிச்சேரியின் சரித்திரத்திலும் இது ஒரு முக்கியமான நாள் அல்லவா? அகல்யை ஸ்ரீராமனுடைய பாதம் பட காத்திருந்து அவர் தம் பாதம் பட்டதும் உயிர் தெழுந்தது போன்று உறங்கிக் கொண்டிருந்த பாண்டிச்சேரி இந்த உத்தர யோகியின் வருகையினால் அருளாசி பெற்ற ஒன்றாக ஆனது. இந்த பாண்டிச்சேரி நகரத்தை விழிக்கச் செய்து இனிவரும் காலங்களில் உலகம் முழுவதிலும் இருந்து வரும் பல ஆன்மீக தேடலில் ஈடுபடுபவர்களை ஈர்க்கும் ஒரு காந்தம் போல் ஆனது. அவர் தனது ஆன்மீக பயிற்சி பற்றிய குறிப்புகளை டைரியில் குறித்து வைத்திருந்தார். அவருடைய முதல் குறிப்பு ரெக்கார்ட் ஆஃப் யோகாவில் June 1909 இருந்து துவங்குகிறது. 1938 ஒரு சீடருடன் பேசும்பொழுது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இவ்வாறு சொன்னார். அடுத்து எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுது நான் அந்த ஆணையை கேட்டேன், பாண்டிச்சேரிக்கு போ. ஏன் பாண்டிச்சேரிக்கு என்ற கேள்விக்கு அவர், நான் கேள்வி கேட்க விரும்பவில்லை, அது கிருஷ்ணனின் ஆணை, நான் அதற்கு அடிபணிந்தே ஆக வேண்டும் என்றார். இவ்வாறு பாண்டிச்சேரி தவச்சாலையாக உருவானது. ஸ்ரீ அரவிந்தர் சங்கர செட்டியார் வீட்டின் 2வது தளத்தில் தங்கியிருந்தார். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் அன்றாட செயல்கள் காலை 6 மணிக்கு துவங்கும். அரை மணி நேரம் கழித்து தேநீர் அளிக்கப்படும். காலை உணவு இல்லை. மதிய உணவிற்கான காய்கறிகள் சங்கர செட்டியாரின் வேலையாள் மூலம் விஜய் மற்றும் மோனியிடம் வந்து சேரும். காலை 11 மணி சுமாருக்கு சமைக்கும் வேலை துவங்கும். உணவு சைவ உணவாகத்தான் இருக்கும். செட்டியாரிடம் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி மீன் அல்லது இறைச்சி அந்த வீட்டில் சமைக்கப்படக்கூடாது. இதை கண்டிப்பாக கடைபிடித்தே ஆக வேண்டும். அவர் வீட்டில் வேலை செய்யும் பெண் எப்பொழுதுமே அரிசி, பருப்பு, பூசணிக்காய், கத்திரிக்காய் மற்றும் பால் இவற்றைத்தான் வாங்கி வருவார். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. சமையல் களிமண்ணால் ஆன அடுப்பில் விறகை உபயோகித்து தயாரிக்கப்படும். விஜய் சமையல் செய்ய மோனி அவருக்கு உதவுவார். செட்டியார் வீட்டில் இருந்த 6 மாத காலமும் இவ்வாறு தான் கழிந்தது. பகல் உணவு முதல் தளத்தில் உள்ள அடுப்பங்கரையில் தான் பரிமாறப்படும். தரையில் அமர்ந்து வாழை இலையில் விடப்பட்ட உணவை சாப்பிடுவார் பகவான். முதலில் பகவான் உணவருந்தி சென்றபின் மற்ற இருவரும் சாப்பிடுவார்கள். சாப்பிடும் பொழுது ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். விரைவாக சாப்பிட்டுவிட்டு சென்று விடுவார். மதிய உணவிற்கு பின் ஸ்ரீ அரவிந்தர் பெரும்பாலும் தன் அறையிலேயே இருப்பார். அந்த வீட்டில் இருப்பவர்கள் கூட அவரை காண மேல்தளத்திற்கு செல்ல அனுமதி இல்லை. ஏனென்றால் அது அவருடைய அமைதியை பாதிக்கும் என்பதால். மாலை 4 மணிக்கு மீண்டும் ஒரு கோப்பை தேநீர் அளிக்கப்படும். மதிய உணவை போன்றே இரவு உணவும் மாறாத ஒன்றாக இருக்கும். இளைஞர்கள் இருவரும் 1 லிட்டர் பாலில் அரிசியை போட்டு கொதிக்க வைத்து சிறிது சர்க்கரை இடுவார்கள். இந்த எளிய உணவான பாயாசம் மூவருக்கும் சமமாக பங்கிடப்படும். இவர்கள் மூவரும் எந்தவிதமான சௌகரியங்களை பற்றியும் கவலைப்படவில்லை. குறிப்பாக பகவான் ஸ்ரீ அரவிந்தர், அவர் தரையில்தான் படுத்துறங்கினார். அங்கு தங்கியிருந்த பொழுது முதல் 3 மாதங்கள் எவரும் வெளியே செல்லவில்லை என்பதை பார்த்தோம். விஜயும் மோனியும் 20 வயதை விட குறைவான வயதுடைய இளைஞர்களாக இருந்தாலும் இருவரும் வெளியில் எங்கும் செல்வதில்லை. அவரும் 6 மாத காலம் அந்த வீட்டை விட்டு வெளியே செல்லவில்லை. ஸ்ரீ அரவிந்தர் செட்டியார் வீட்டில் தங்கியிருந்த பொழுது எழுதுவதிலேயே தன் நேரத்தை செலவிட்டார். இங்குதான் அவர் இலியான் என்ற கவிதையையும் எரிக் என்ற நாடகத்தையும் எழுத துவங்கினார். மேலும் அவருடைய வாழ்க்கை பற்றி தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.